بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்து கொண்டவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுனுடைய பேரருளால் நமது இந்த வகுப்பிலே தொடராக பெரும்பாவங்கள் பற்றிய இந்த தலைப்பில் பல விடயங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதிலே நாம் சென்ற வாரம் 46வது பெரும்பாவமாக உங்களுக்கு விளக்கியது ஜோதிடம், சாஸ்திரம் போன்றவற்றின் மீது நம்பிக்கை கொள்வதென்பது பெரும்பாவங்கள் நின்றும் உள்ள ஒன்றாகும் என்பதை பற்றி நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம், விளக்கினோம். இதில் நாம் பார்த்த ஒரு முக்கிய பகுதி, அதாவது ஜின்களுடன் தொடர்பு பட்ட ஒரு பகுதி அதிலே நாம் பார்த்தோம். அதாவது ஜின்கள் சில செய்திகளை ஒட்டுக்கேட்டு வானவர்களிடம், வானவர்கள் தங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்கின்ற, அல்லாஹ் முடிவு செய்துவிட்ட அந்த விடயங்களில் அவர்கள் ஒட்டுக்கேட்டு சில விடயங்களை ஜோதிடர்களிடம், சாஸ்திரக்காரரிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றனர். அதில் அவர்கள் ஒன்றோடு 100 பொய்களை கலந்து விடுகின்றனர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்போ இந்த செய்தியிலிருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஜின்கள் ஒட்டு கேட்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஒரு மறைவான ஞானம் இருக்கிறதென்றால் அவர்கள் ஒட்டு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் ஒட்டு கேட்கிறார்கள் என்றாலே என்ன பொருள்? அவர்களுக்கு மறைவானவற்றை அறிந்து கொள்வதற்குரிய ஆற்றல் இல்லை. ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், இன்று நமது சமுதாயத்தில் பலர் நாம் ஜின்களை வசப்படுத்தி இருக்கிறோம், நாம் ஜின்களை நமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பலர் அதை காரணம் காட்டி நமக்கு மறைவான ஞானம் இருக்கிறது, நாம் மறைவானவற்றை எல்லாம் அறியக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று நமது சமுதாயத்தில் வாதிட்டு கொண்டு பல மக்களை, மார்க்கத்தை பற்றிய போதிய தெளிவில்லாத பல மக்களை அவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் அனைவரும் அறிவோம். அப்ப இந்த செய்தியிலிருந்து நீங்கள் புரிய வேண்டிய அம்சம் என்னவென்றால், ஜின்கள் மறைவானவற்றை அறிய மாட்டார்கள் என்பதற்கு அந்த செய்தி ஆதாரம். அவர்களுக்கு மறைவான விஷயங்கள் தெரியும் என்றால் அவர்கள் ஒட்டு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, இது ஒரு விஷயம். அடுத்ததாக நீங்கள் குர்ஆனிலே சூரத்துல் ஜின் என்ற அத்தியாயத்திலே நீங்கள் ஆரம்ப வசனத்திலிருந்து, அதாவது 72வது அத்தியாயத்தில் முதல் வசனத்திலிருந்து, அதில் நீங்கள் அதாவது 15-16 ஆகிய வசனம் வரை இந்த ஜின்களை பற்றிய செய்திகளே பேசப்படுகின்றன. அதில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், அல்லாஹ் நபிக்கு கூறுகிறான், நபியை நீங்கள் கூறுங்கள், எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது. என்ன?
அதாவது ஜின்களில் சிலர் இந்த குர்ஆனை செவிமடுத்து அவர்கள் சொன்னார்கள், நாம் ஆச்சரியமான ஒரு குர்ஆனை செவிமடுத்தோம் என்று அந்த ஜின்கள் கூறின. இது எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹியாக அறிவிக்கப்பட்டது என்பதிலிருந்து என்ன தெரியுது, நபி அவர்களுக்கும் மறைவான ஞானம் கிடையாது, அல்லாஹ் அறிவித்து தான் என்னது அவர்களுக்கு தெரியும். அதே போன்று அதிலே தொடர்ந்து அந்த ஜின்கள் என்ன சொல்கின்றன, அல் குர்ஆன் நேர்வழியின் பக்கம்தான் வழிகாட்டி கொண்டிருக்கிறது, ஃபஆமன்னா பி, நாம் அதை ஈமான் கொண்டோம், வலன் நுஷ்ரிக பி ரப்பினா அஹதா, நாம் எவரும் அந்த ஒருவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம். அந்த ஜின்கள் சொன்னன, அந்த ஜின்கள் கூறின, நாம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள் அல்ல, இணை வைக்க மாட்டோம். இப்படியே தொடர்ந்து அல்லாஹு தஆலா அதிலே பல செய்திகளை சொல்லி வருகிறான். அதிலே நீங்கள் பார்க்கலாம், وَأَنَّهُ كَانَ رِجَالٌ مِّنَ الْإِنسِ يَعُوذُونَ بِرِجَالٍ مِّنَ الْجِنِّ فَزَادُوهُمْ رَهَقًا. அந்த ஜின்கள் சொன்னன, மனிதர்களில் உள்ள சில ஆண்கள் ஆடவர்கள் ஜின்களில் உள்ள சில ஆண்களிடம் காவல் தேடிக்கொண்டிருந்தனர். புரியுதா சொல்றது? அவ இப்படி இந்த ஷிர்கை செய்யக்கூடியவர்கள் ஜின்களிடம் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருந்தனர் என்பதை அந்த ஜின்கள் சொல்கின்றன. இதனால் அந்த ஜின்கள் எவர்களிடம் அவர்கள் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருந்தார்கள், அந்த ஜின்கள் மமதை அவர்களுக்கு பெருகிவிட்டது, அவர்கள் கர்வம் கொண்டு விட்டார்கள் என்று அந்த ஜின்கள் பேசின. அப்ப உண்மையிலே பாதுகாப்பு யாரிடம் தேடப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்விடம். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஆகிய அத்தியாயங்களில் மிக தெளிவாக சொல்கிறான், நாம் யாரிடம் பாதுகாப்பு தேட வேண்டும், ரப்புல் ஆலமீனிடம். அப்ப ஜின்களிடம் எவர்கள் பாதுகாப்பு தேடுவார்களோ அவர்கள் தெளிவான ஷிர்கை செய்கிறார்கள். ஜின்களுக்கு எவர்கள் அறுத்து பலியிடுகின்றார்களோ, ஜின்களுக்காக எவர்கள் நேர்ச்சை செய்து கோழி ஆடு மாடு இப்படி அறுத்து பலியிடுவார்களோ, இவர்கள் எல்லாம் ஷிர்கை செய்பவர்கள். சில நீங்க எடுத்து பார்க்கலாம், புதிய வீட்டுக்கு குடி புகும் போது அவர்கள் என்ன செய்வாங்க, சில பொழுதுகளில் ஒரு மாட்டை அல்லது ஆட்டை அறுத்து கொடுப்பாங்க. இது உண்மையில விருந்துடைய நோக்கத்தில் அறுத்து கொடுக்கப்படுதுனா எந்த தவறும் கிடையாது. ஆனால் இது எதற்கு சிலர் கொடுக்கறாங்க, எந்த நம்பிக்கையில கொடுக்கறாங்கடா, இப்படி கொடுத்தால்தான் நமது வீட்டில் என்னது ஜின்களுடைய எந்த தீங்கும் இருக்காது என்று சொல்லி, இப்படியான ஒரு நம்பிக்கையில அந்த ஜின்களுக்காக இது கொடுக்கப்படுமாக என்றால், ஜின்களுடைய பேரில் இது அறுக்கப்படும் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஷிர்க் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அதே தொடரில் நீங்கள் பார்க்கலாம், அதுல 10வது வசனத்தில் நிச்சயமாக நாம் அறிய மாட்டோம், அந்த ஜின்கள் சொல்கின்றன, நாம் அறிய மாட்டோம், அஷர்ருன் உரித பிமன் ஃபில் அரும் அம் அராத பிஹிம் ரப்புஹும் ரஷதா, பூமியில் இருப்பவர்களுக்கு, நல்லா கவனிங்க, பூமியில் உள்ளவர்களுக்கு தீமை நாடப்பட்டிருக்குதா அல்லது அவர்களுக்கு இறைவன் நன்மையை நாடி இருக்கிறானா என்பதை நிச்சயமாக நாம் அறிய மாட்டோம். அந்த ஜின்கள் கூறின, ஜின்கள் சொல்லுது நமக்கு என்ன கிடையாது, மறைவான ஞானம் நமக்கு கிடையாது, அல்லாஹ் பூமியில் உள்ளவர்களுக்கு நன்மையை நாடி இருக்கிறானா அல்லது தீமையை நாடி இருக்கிறானா என்று நாம் அறிய மாட்டோம். யாரு, குர்ஆனில் அல்லாஹ் ஜின்கள் கூறியதாக சொல்கிறான். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப நாங்க ஜின்களை வசப்படுத்தி இருக்கிறோம், ஜின்களை நமது கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறோம், அவைகள் நமக்கு மறைவானவற்றை எல்லாம் சொல்லித் தருகிறது என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள், பல மக்கள் அதற்கு ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல ஊர்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி பலர் இருக்கிறார்கள், இதனால் பலர் ஏமாற்றப்படுகிறார்கள். அப்ப இவர்கள் ஏமாற்றப்படுவதென்றால் தங்களுடைய ஈமானை இழக்கிறார்கள், தங்களுடைய ஈமானை இழந்து விடுகிறார்கள். அப்ப குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது, அந்த ஜின்களுடைய வாக்கு மூலம் நாம் அறிய மாட்டோம் என்று சொல்கிறது. அதே போன்று நீங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்ற போது அவர்களுக்கு அல்லாஹ் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் இல்லையா, அவருக்கு தான் மிக பெரும் ஒரு ஆட்சி கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப இவர்கள் அல்லாஹ் சொல்கிறான், அதாவது 34வது அத்தியாயத்தின் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா கவைனா அலைஹில் மௌத், நாம் அவருக்கு மௌத்தை நிர்ணயித்த போது, அவருக்கு மௌத்து வந்துச்சு, யாருக்கு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. எப்படி ஆட்சி கேட்டாங்க, ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதி மின் பஅதி, எனக்கு பிறகு எவருக்கும் கொடுக்கப்படாத ஒரு ஆட்சி எனக்கு தா, அவருக்கும் என்ன செய்தது? மரணம் அவரை பிடித்துக் கொண்டது. நாம் நிர்ணயித்த மரணம் அவரை பிடித்துக் கொண்ட போது மாதல்லஹும் அலா மௌதிஹி இல்லா தாபத்துல் அர்த் தக்குலு மின் ஸஅதஹு. அவர் ஒரு தடியில அவர் ஊண்டி சாய்ந்திருந்தாரா இல்லையா, அந்த தடியை கரையன்கள் அரித்தன. அரித்து அவர் என்ன செய்யறாரு? அவர் ஃபலம்மா ஹர்ர அப்படியே கீழே விழுகிறார், மரணிச்சிட்டாரு. அப்படி சாய்ந்த வண்ணம் என்ன செய்து விட்டது? அவருடைய உள்ள அவருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றி விட்டான், அவர் மரணித்து விட்டார். அதற்கு பிறகு அப்படியே அந்த கரையன்கள் அரித்ததன் மூலம் தான் அந்த ஜின்கள் கண்டுகொண்டன. கீழே விழுந்தவுடன் ஆஹா இவர் மரணிச்சிட்டாரு. அல்லாஹ் சொல்கிறான் ஃபலம்மா ஹர்ர தபையனத்தில் ஜின், வீழ்ந்த போது ஜின்கள் கண்டுகொண்டன இவர் மரணித்து விட்டார். அப்போது அந்த ஜின்கள் என்ன சொன்னன? அதாவது இந்த மறைவான விஷயங்களை, இந்த மறைவான விஷயங்களை நாம் அறிந்திருப்போம் என்று சொன்னால், இந்த கடின உழைப்பு, இந்த இழிவு தரும் வேதனையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, இப்படி தரிப்பட்டு இருக்க வேண்டியதில்லை என்று அந்த ஜின்கள் சொன்னன. அப்ப ஜின்களுக்கு தெரியாது, பக்கத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாரு, அவர் மரணித்து விட்டார் என்று அந்த ஜின்களுக்கு தெரியாது. ஜின்களுக்கு எப்ப தெரிய வருது? ஜின்களுக்கு தெரிய வருது அவர் கீழே விழுந்தவுடன் தான், அவர் கீழே வீழ்ந்தவுடன் தான் தெரிய வருகின்றது. அப்ப உங்களுக்கு இந்த சம்பவத்தில் என்ன ஒரு செய்தி கிடைக்குது சொல்லுங்க பாபம்? ஜின்களுக்கு மறைவான ஒரு ஞானம் இல்லை என்பதை இதுல இருந்து புரியுமா இல்லையா? அந்த ஜின்களே சொல்கிறது, நமக்கு மறைவான ஒரு ஞானம் இருந்திருக்கும் என்றால் நாம் இந்த இப்படி கடுமையான உழைப்பு, ஏன்னா மஸ்ஜித் அக்ஸாவை கட்டுறது, மஸ்ஜித் அக்ஸாவை கட்டுற அந்த பணியில ஜின்கள் ஈடுபட்டு இருக்கின்றன. அதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கண்காணித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த நிலையிலே தான் அவர்களுக்கு மரணம் ஏற்படுது. என் அருமை சகோதரர்களே, அப்ப சிந்தனை செய்து பாருங்கள், அப்ப இந்த நேரத்தில் அவர்கள் கீழே வீழ்ந்ததன் பிறகுதான் ஜின்களுக்கு தெரிகின்றன என்று சொன்னால், மிக தெளிவாக குர்ஆன் சொல்கிறது அவர்களுக்கு என்ன கிடையாது? மறைவான ஞானம் கிடையாது. அப்ப நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நம்மள பலர் எப்படி ஏமாறுறாங்க, இல்ல அவர் வந்து ஜின்ன வசப்படுத்தி இருக்கிறாரு அதனால் அவருக்கு மறைவான விஷயம் எல்லாம் தெரியும், அவர் ஜின்ன தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாரு அதனால் அவருக்கு மறைவான விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும், அவர் சொல்லுவார். என் அருமை சகோதரர்களை, முதலாவது இஸ்லாமிய நம்பிக்கையில ஒரு மனிதனுக்கு ஜின்ன கட்டுப்படுத்த முடியுமா? அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வசப்படுத்தி கொடுத்ததாக சொல்றான். இது வந்து இவர்களுக்கு தவிர இந்த அதிகாரம் வேறு யாருக்கும் கொடுக்கப்பட்டுச்சா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு முறை தொழுகையில் அவர்களுக்கு ஒரு ஜின் வந்து குறுக்கிட்டு இடையூறு செய்த போது அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த ஜின்னை கட்டி வைக்கிறாங்க சஹாபாக்களுக்கு காட்டுவதற்கு. ஆனால் அவர்களுக்கு எது ஞாபகம் வந்ததென்றால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா என்ன? எனக்கு வழங்கப்படுகின்ற ஆட்சி எனக்கு பிறகு எவருக்கும் வழங்கப்படக்கூடாது. அந்த செய்தி நினைவு வந்தவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் அதை அவிழ்த்து விட்டார்கள். சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, அதை நான் ஒரு ஜின்னை, ஒரு இஃப்ரீத் என்ற ஜின்னை கட்டி வைத்திருந்தேன் உங்களுக்கு காட்டுவதற்கு, ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா நினைவு வந்தவுடன் அதை அவிழ்த்து விட்டேன். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல நெருக்கடிக்குள்ளாக்கப்படுறாங்க. எத்தனை போர்க்களங்கள், இதிலெல்லாம் ஜின்கள் அவங்க வசப்படுத்தியிருந்தா உதவி கலைத்து இருக்கலாம், அப்படி எதுவும் உங்களுக்கு வரலாறுகள் இருக்குதானா? இல்லை. அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப ஜின்களை வந்து ஒரு மனிதன் வசப்படுத்துவது என்பது நாங்க பகுத்தறிவு ரீதியா நீங்க எடுத்து பார்த்தாலும் மனிதனை விட ஜின் பலத்தால் கூடியது, அப்படியா இல்லையா? அப்ப எனவே பலத்தால் கூடிய ஒன்றுக்குத்தான் பலத்தால் குறைந்த ஒன்றை கட்டுப்படுத்த முடியும். பகுத்தறிவு ரீதியா நாம் சிந்தித்தாலும் கூட மார்க்கம் அதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் தரவில்லை. அப்ப இதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மக்களை ஏமாற்றுவதற்காக சில பகுதிகள் எடுத்தீங்கன்னா ஜின் ஆபரேஷன் அப்படி நடக்கு, சில ஊர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா ஜின்கள் ஆபரேஷன் செய்கின்றன, அப்படி போறாங்களா இல்லையா? போய் எவ்வளவு அதாவது எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏமாற்றம், தெளிவான போலி. அப்ப இதில் வந்து நாம் இப்படியான விஷயங்களில் ஏமாறுவது என்பது ஈமானை பறிகொடுப்பது, சாதாரண விஷயம் அல்ல. ஈமானை நாம் பறிகொடுக்கிறோம், இழந்து விடுகிறோம். அப்ப இதில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த அருமை சகோதரர்களே, இதிலே கவனிக்க வேண்டிய மற்றொரு பகுதி இதிலே இருக்குது. என்ன பகுதி என்று சொன்னால், அதாவது நம்மிலே பலர் இதிலே செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னவென்று சொன்னால், இதுல நிறைய பேரை நீங்க எடுத்து பாத்தீங்கடா, அதாவது தாயிகளாக அழைப்பாளர்களாக இதுல மாறுறாங்க. இதுல நல்லா கவனிங்க, எதுல தெரியுமா? இது ஒரு பெரிய ஒரு குற்றம். இது சொல்லுவாங்க, அந்த ஊர்ல இப்படி ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து என்ன செய்வாரு, இப்படி எல்லாம் அவர் ஜின்னரை வச்சு எல்லாம் வேலை செய்யறாரு, இப்படி ஜோதிடம் சாஸ்திரம் இதுக்கெல்லாம் பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக நம்மள பலர் இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய குற்றம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது வமன் தல்ல அல ஷர், யார் ஒரு தீமைக்கு வழிகாட்டுகிறாரோ, யார் ஒரு தீமைக்கு வழிகாட்டுகிறாரோ, அறிவித்துக் கொடுக்கிறாரோ, அவர் அந்த தீமையை செய்தவர் போன்று. உதாரணத்துக்கு வைங்க, இவர் சொல்லி பத்து பேர் அங்க போறான் அந்த ஊருக்கு. இவர் என்ன சொல்றாரு, அந்த ஊர்ல இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இப்படி இப்படி எல்லாம் வேலைகள் செய்யறாரு, அவருக்கு மறைவான விஷயங்களும் அறிவாரு, இப்படி எல்லாம் பார்த்திருக்கிறார் என்று ஒருத்தன் சொன்னான்டா, இந்த செய்தியை கேட்டு எவன் எல்லாம் போறானோ அவன் இன்னும் பத்து பேருக்கு சொல்லுவான், அவன் இன்னொரு பத்து பேருக்கு சொல்லுவான். அப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கிலி தொடர் போன்று இவன் மரணிச்சாலும் இவன் கபருக்கு பாவங்கள் சென்று கொண்டிருக்கும். அப்படியா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க இந்த செய்தியை. எப்படி நன்மைகள் அவனுடைய கபருக்கு தொடர்ந்து போகுமோ சங்கிலி தொடர் போன்று, அதை அறிவித்துக் கொடுக்கும் போது, அதே போன்றுதான் பாவங்கள். அப்ப ஒருத்தன் என்ன செய்யறான், இப்படி இது நீங்க நிறைய பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? உதாரணத்துக்கு நல்ல ஒரு மருத்துவர் வைத்தியர், இஸ்லாம் அனுமதித்த வைத்திய முறை, அதை சொன்னா குற்றம் கிடையாது. இது எதை சொல்றது? மார்க்கம் தடுத்த முறை, ஷிருக்கான வழிகள். அங்க அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு ஜோதிடர் இருக்கிறாரு, சாஸ்திரக்காரர் இருக்கிறாரு, ஜின்ன வைத்து வைத்தியம் பார்க்கிறாரு, இப்படி ஒருத்தன் சொல்வான் என்றால், இப்படி யாராவது சொல்லும் போது அருமை சகோதரர்களே, அவரை அறியாமல் அல்லது அவர் அறிந்து எதை விழுகிறாரு, பாவத்தில் விழுகிறார். எங்களோட சமுதாயத்தில் நீங்க எடுத்து பாருங்க, பெரிய சோதனை என்னடா, இப்படி நிறைய பேர் ஏமாற்றுவான், அதை சொல்றது கிடையாது. நிறைய நீங்க எடுத்து பாருங்க, இப்படி ஏமாற்றி அது பலனளிக்காமல் நிறைய விஷயம் இருக்கும், அதெல்லாம் சொல்றது இல்லை. எதை சொல்லுவாங்க, இல்லை அவருக்கு அது சரி வந்துட்டாமே, அவருக்கு குணம் கிடைத்து விட்டதாமே என்று சொல்லி, இப்படி என்ன செய்யறது, விளம்பரப்படுத்தி பகிரங்கப்படுத்தி நிறைய பேர் எதுல வீழ வைக்கிறது, அந்த சிறுக்கிலே விழ வைக்கிறார்கள். அதுக்கு நிறைய பேர் காரணமாக இருக்கிறாங்க. சாதாரண நீங்க பாருங்க, யாராவது ஒருத்தர் நோய் விசாரிக்க போனா வாய் சும்மரிக்காது, அப்படித்தானே? நீங்க எடுத்து பாருங்க, இப்ப நோய் விசாரிக்க போனா அந்த நோய் விசாரிக்கக்கூடிய அந்த உரிய முறையை இஸ்லாம் சொல்லி தருது. ஆனா அங்க போனா என்ன சொல்றது, இப்ப நல்ல மருத்துவர்களை பற்றி ஆலோசனை சொன்னா பரவாயில்ல, அவங்க சொல்லுவாங்க இப்படிதான், அந்த டாக்டரை பார்த்தோம், இங்க பார்த்தோம், அங்க பார்த்தோம் என்று சொன்னா, அப்ப அதுக்கு போற என்னது, பேய்க்கும் பார்க்க வேணும், அப்படித்தானே? அதுக்கு என்ன வரும், பேய்க்கும் பார்க்க வேண்டும் என்று அடுத்த டாபிக் வரும். என்ன வரும் அப்படின்னு சொன்னா, அங்க இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு ஜோதிடர் இருக்கிறாரு, இப்படி ஜின்வை இப்படி, அதை சொல்றது. இப்படி நிறைய பேரை பாருங்க, ஒரு நோய் விசாரிக்க சென்றால் இந்த மாதிரி வேலையை பார்க்கறது. இப்படி பார்ப்பதன் மூலமாக தவறுக்கு வழிகாட்டப்படுது, சிறுக்குக்கு வழிகாட்டப்படுது. இதுக்கு வந்து யாரெல்லாம் அதுல விழுகிறார்களோ இதற்கு இவர் மிகப்பெரிய காரணி. பாவங்கள் இவருக்கும் வந்து கொண்டிருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த தவறில் நாம் வீழ்ந்து விடக்கூடாது. எப்போதும் நன்மைக்கு அழைப்பாளர்களாக இருக்க வேண்டுமே தவிர தீமைக்கு துணை போகக்கூடாது, அழைப்பாளர்களாக மாறக்கூடாது. அடுத்து இதில் இன்னொரு தலைப்பு நீங்க பார்க்க வேண்டும். என்னதென்றால், இப்போ ஒரு சோதினன் இருக்கிறான் அல்லது ஒரு சாஸ்திரக்காரன், இவனை பொய்யன் என்று நிரூபிப்பதற்கு நாம் போய் ஒரு என்னது, ஏதாவது ஒரு முறையில் ஒரு பரீட்சை மேற்கொள்வது, ஏதாவது ஒரு முறையில் ஒரு ஆய்வு மேற்கொள்வது, ஒரு ஏதாவது ஒரு முறையில் நாங்கள் ஒரு பரிசோதனையை மேற்கொள்வது, இதற்கு அனுமதி இருக்குது அவன்கிட்ட பொய்யை நிறுவுறதுக்கு. இப்போ நாங்கள் பார்த்தோம் ஹதீஸில், சென்ற வாரம் அப்படி ஒரு சோதினிடம் சென்று அவனிடம் ஏதாவது கேட்டால் 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான், ஹதீஸை பார்த்தோம். அதே போன்று அவனை உண்மைப்படுத்தினால் குர்ஆனை நிராகரித்தனுன்ற ஹதீஸை பார்த்தோம். ஆனால் இது வந்து அது இல்லை. என்னது, அவனுடைய பொய்யை தோளுரித்து காட்ட வேண்டும், இவன் ஒரு பொய் என்பதை, பொய்யன் என்பதை சமூகத்துக்கு அடையாளப்படுத்த வேண்டும். இதற்காக என்ன செய்வது, ஒரு பரிசோதனைக்காக செல்வது, இதற்கு அனுமதி இருக்கு. இதை நீங்க எடுத்து பார்க்கலாம், புகாரியில 1354 செய்தி, அப்துல்லா இபின் உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில, அதாவது இபுனு சையாத், இந்த இபுனு சையாதிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழுவோடு என்ன செய்கிறார்கள், பார்க்க சென்றார்கள். அவன் வந்து பருவ வயதை நெருங்கி விட்டவனாக அந்த இபுனு சையாத் காணப்பட்டான். அவன் வந்து அங்கே ஒரு மேட்டு பகுதி, பனு மலாலா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மேட்டு பகுதியில் சிறுவர்களோடு அவன் என்ன செய்தான், விளையாடி கொண்டிருந்தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை கையால் தட்டுகின்றவரை அவன் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவன் பக்கம் நெருங்கியதை அவன் உணரவில்லை, அவனுக்கு தெரியாது. அப்ப இது என்னது, அவனுக்கு மறைவான ஞானம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனிடம், அதாவது நான் நே இறை தூதர் அப்படி என்பதை நீ ஏற்றுக்கொள்கிறாயா, சாட்சி சொல்கிறாயா என்று கேட்கிறான். அப்போது அவன் சொல்கிறான், இப்னு ஸியாத் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தவனாக நோட்டமிட்டவனாக அவன் சொல்கிறான், நீங்கள் எழுதப்படிக்க தெரியாத உம்மி சமுதாயத்துடைய தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் அப்படி என்று சொல்கிறான். அதுக்கு பிறகு அவன் திரும்ப கேட்கிறான், என்னை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று. அவன் அப்படி கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி அவனை விட்டுவிட்டார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நான் அல்லாஹுவையும் அவனுடைய தூதர்களையும் ஏற்றுள்ளேன் என்று கூறினார்கள். உனது நிலை பற்றி நீ சொல்லு அப்படி என்று கேட்கின்ற போது அவன் சொல்கிறான், என்னிடம் சில பொழுதுகளில் மெய்யான செய்திகளும் வருகின்றன, சில பொய்யான செய்திகளும் உதிக்கின்றன அப்படி என்று சொல்கிறான். அப்ப உனக்கு இந்த பிரச்சனையிலே குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, நான் ஒன்றை மனதில் நினைக்கிறேன், அதை என்ன அது உனக்கு சொல்ல முடியுமா என்று கேட்கிறான். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்து துஹான் 44வது அத்தியாயத்துடைய 10வது வசனத்தை தங்களுடைய மனதுக்குள் அவர்கள் நினைத்தார்கள். அப்போது இப்னு ஸியாத் அவன் என்ன செய்கிறான், அவனிடம் கேட்கும் போது அவன் அத்துஹ் துஹ் என்ற ஒரு வார்த்தை அவ்வளவுதான் அவனுக்கு வருது, அதை விட வரல. அவன் அத்துஹ் அத்துஹ் என்று சொல்லி அவன் சொல்கிறான். அந்த நேரத்தில் அவன் அரைகுறையாக இதை சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ தூர விலகிப்போ அப்படி என்று சொல்லிவிட்டு நீ எல்லையை தாண்ட முடியாது, அல்லாஹ்வுக்கு எல்லையை தாண்ட முடியாது. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் இவனை கொலை செய்து விடட்டுமா என்று கேட்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவன் அவனாக இருந்தால், அதாவது தஜ்ஜாலாக இருந்தால், இவனை கொல்லக்கூடிய பொறுப்பு உங்களுக்குரியதல்ல. அதே நேரத்தில் இவன் அப்படி இல்லை என்றால், அவன் தஜ்ஜாலாக இல்லை என்றால், அவனை கொள்வதில் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை என்று கூறினார்கள். அப்ப இந்த செய்தியில் நீங்க எடுத்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கு. நமது தலைப்போடு சம்பந்தப்பட்ட பகுதி என்னவென்று சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதில் ஒன்றை நினைத்துக் கொண்டு கேட்டார்கள் என்ற பகுதியை அறிஞர்கள் எதற்கு கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், ஒரு ஜோதிடன் அல்லது ஒரு சாஸ்திரக்காரன் அவனுடைய போலித்தன்மையை நிரூபிப்பதற்காக, தோலுரித்து காட்டுவதற்காக, பரிசோதிப்பதற்காக என்ன செய்யலாம், இப்படியாக மேற்கொள்ள முடியும் என்பதற்கு இந்த செய்தியை சான்றாக கொண்டு வருகிறார்கள். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, இந்த தலைப்பிலே அடுத்த பகுதி என்னவென்று சொன்னால், இதில் ரெண்டு பகுதி இருக்கு. நாங்கள் ஒரு பகுதியை பார்த்தோம், என்னது, ஜோதிடம் சாஸ்திரம் என்ற ஒரு பகுதியை நாம் பார்த்தோம். இதிலே இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, அது என்னவென்று சொன்னால் நட்சத்திரங்கள், இதன் மீது நம்பிக்கை கொள்ளுதல் என்ற ஒரு பகுதி இருக்குது. இது இதில் இந்த 46க்குள்ளே வரும். இது பெரும் பாவம். இதை பற்றி நாம் பார்க்கின்ற போது, இப்போ நட்சத்திரங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம், குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதை கொண்டு நாம் இன்னா ஜெய்யன் வானத்தை நாம் அலங்கரித்திருக்கிறோம். அதே போன்று அந்த ஷைத்தான்கள், ஒட்டு கேட்கக்கூடிய ஜின்கள் ஷைத்தான்களுக்கு எரிவதற்காக அவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதே போன்று அவைகள் வழிகாட்டக்கூடியவைகளாக, கடலிலும் தரையிலும் அவைகள் வழிகாட்டக்கூடியவைகளாக அவைகள் மின்னிக் கொண்டிருக்கின்றன என்பதை எல்லாம் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். என் அருமை சகோதரர்களே, இதை நாம் நம்ப வேண்டும். எதற்கு அல் குர்ஆன் அதை பற்றி சொல்கிறதோ அந்த விஷயங்களை நாம் நம்ப வேண்டும். புகாரியில் நீங்க பார்க்கலாம், 846வது செய்தி, அதாவது ஸைத் இப்னு காலித் அல் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத் அஸ்ஸுப்ஹ் பில் ஹுதைபியா, ஹுதைபியாவுடைய அந்த நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சுபஹுடைய தொழுகையை தொழுவித்தார்கள். அதன் பிறகு அவர்கள் என் பக்கம் திரும்பி அவர்கள் சொன்னார்கள், ஹல் தத்ரூன மாதா கால ரப்புக்கும், உங்களுடைய ரப் எதை அறிவித்தான் என்று உங்களுக்கு தெரியுமா? قالوا الله ورسوله اعلم اللهم அல்லாஹ்வுடைய தூதரும் மிக அறிந்தவர்கள். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் கூறியதாக, அஸ்பஹ மின் இபாதி மூமினும் பி வ காஃபிரும், இன்றைய இந்த காலை பொழுதை சில அடியார்கள், எனது அடியார்கள் என் மீது நம்பிக்கை கொண்டு நட்சத்திரங்களை நிராகரித்தவர்களாக காலை பொழுதை அடைந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், முத்திரனா பி ஃபதுலில்லாஹி வ ரஹ்மதி, நாம் அல்லாஹுடைய ரஹமத்தை கொண்டும் அருளை கொண்டும் மழை பொழிவிக்கப்பட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதே நேரத்தில் இன்னும் சிலர் அவர்கள் நட்சத்திரங்கள் மீது நம்பிக்கை கொண்டு என்னை நிராகரித்தவர்களாக காலை பொழுதை அடைந்தார்கள். என்ன காரணம்? அவர்கள் சொன்னார்கள், இன்ன இன்ன நட்சத்திரங்களின் காரணத்தால் தான் நாம் மழை பொழிவிக்கப்பட்டோம். நமக்கு மழை பொழிந்தது இன்ன இன்ன நட்சத்திரங்களின் காரணத்தால். அவர் இப்படி சொன்னவர்கள் என்னை நிராகரித்தார்கள், அவற்றை நம்பினார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இது சாதாரண ஒரு எச்சரிக்கை அல்ல. இன்று நீங்க எடுத்து பாருங்க, நம்மிலே அதிகமானவர்கள் இப்படியான இந்த விஷயங்களை, இந்த நிகழ்வுகளை ஏதோ ஒன்றோட தொடர்புபடுத்தி சர்வசாதாரணமா பேசுவாங்க. மழை வந்தா அது கிறிஸ்துமஸுக்கு மழை பெய்யுது இல்லைங்கச்சா, அல்லது மழை வந்தா அது பொங்கலுக்கு மழை பெய்யுது, அப்படி மழை பெய்தால் அது போய் இப்படி ஏதாவது இப்படி சர்வ இந்த வார்த்தைகள் பயன்படுத்துவது சரியா? நிச்சயமாக இல்லை. ஏன்னா இது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நாடிய பொழுதுதான் மழை பொழிவிக்கிறான். அல்லாஹ் நாடிய பொழுதுதான் மழை பொழிவிக்க செய்கிறான். நீங்க மழை எடுத்து பாருங்க, டக்குனு ஏதாவது ஒன்றோட தொடர்படுத்துவாங்க, ஏதாவது ஒன்றோட தொடர்படுத்தி பொங்கலுக்காக மழை பொழிகிறது அல்லது கிறிஸ்துமஸுக்காக மழை பொழிகிறது, இப்படி ஏதாவது ஒன்றோட டக்குனு தொடர்படுத்துவாங்க. அப்ப கிறிஸ்துமஸ் உண்மை சொல்ல வருகிறார்களா, பொங்கல் உண்மை சொல்ல வருகிறார்களா, எதை சொல்ல வருகிறார்கள்? அப்ப என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அதுல? அதை அவர்கள் போலியாக உருவாக்கி கொண்ட நாட்கள், அவர்கள் உருவாக்கி கொண்ட திருநாட்கள், இது அல்லாஹ் அங்கீகரித்ததல்ல. எனவே இப்படியான வார்த்தைகளை நாம் பயன்படுத்த கூடாது. இந்த வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. அப்ப எனவே மழை பொழிகிறதா, அது அல்லாஹுடைய ஏற்பாடு, அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹ் அந்த மழையை பொழிவிக்க செய்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி மழையை இப்படி ஆரம்ப காலத்தில், அறியாமை காலத்தில் இப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த நட்சத்திரங்களின் காரணத்தால் தான் மழை பொழிவிக்கப்படுகிறது. அப்ப இதை வந்து அல்லாஹு தஆலா கடுமையாக அல்லாஹ்வுடைய ரசூலின் மூலம் எச்சரிக்கிறான். அதே போன்று நீங்க முஸ்லீம்ல 243வது செய்தியில பார்க்கலாம், அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில், முத்திரன் நாசு அலா அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் மழை பொழிந்தது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அஸ்பஹ மினன் நாசி ஷாகிரன் வ மின்ஹும் காஃபிர், மக்களிலே சிலர் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக காலை பொழுது அடைந்தார்கள், இன்னும் சிலர் நிராகரித்தவர்களாக காலை பொழுது அடைந்தார்கள். காலு அவர்கள் சொன்னார்கள், யாரு நன்றி உள்ளவர்கள் சொன்னார்கள், ஹாதிஹி ரஹ்மத்துல்லாஹ், இந்த மலை இருக்கிறதே இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று சொன்னார்கள். வகால பஅலுஹும், ஆனால் இன்னும் சிலர் சொன்னார்கள், இது இன்ன நட்சத்திரங்களின் காரணத்தால் தான் இந்த மழை பொழிந்தது என்று சொல்கிறார்கள். எனவே அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் என்ற ஹதீஸை நீங்கள் முஸ்லீமிலே பார்க்க முடியும். 243வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. அதே போன்று முஸ்லீமுடைய 242வது செய்தியில் இன்னொரு செய்தி நீங்க பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்யக்கூடிய செய்தி, மா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமா மின் பரக்கத்தின், அல்லாஹு தஆலா பரக்கத்துக்காக வானத்திலிருந்து பொழிவிக்கின்ற இந்த மலை, இந்த மலை பொழிந்தவுடன் ஒரு உண்மையான மூமின் என்ன செய்ய வேண்டும், இது அல்லாஹ்வுடைய ரஹமத், அல்லாஹ்வுடைய அருள். இப்படி சொல்வதற்கு பதிலாக சிலர்கள் காஃபிர்கள் ஆகி விடுகிறார்கள். எப்படி காஃபிர்கள் ஆகுறாங்க, இன்ன நட்சத்திரங்களின் காரணத்தால் தான் நாம் மலை பொழிவிக்கப்பட்டோம் என்று சொல்வதன் காரணத்தால் ரப்பை நிராகரிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். அப்ப அதற்கென்னது ஒரு ஆற்றல் இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இப்படியான வார்த்தைகள், அதாவது பயங்கரமான வார்த்தைகள், அப்ப நாங்க சர்வசாதாரணமாக இந்த மாதிரி வார்த்தைகள் செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, இதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதாவது என்ன செய்யறது, இப்படி இயற்கையான இப்படி இந்த நிகழ்வுகள், அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய இந்த நிகழ்வுகளை ஏதாவது ஒன்றோட தொடர்படுகிறது. நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை மகன் இப்ராஹிம் மரணிக்கிறார் இல்லையா, அவர் சிறு பிராயத்தில் மரணிக்கிறார். மரணித்த நாள் என்ன நிகழுது, அன்ற நாளில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. அப்ப ஏற்பட்ட போது மக்கள் என்ன பேசிக் கொண்டாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலின் தூதரின் மகனுக்கு வானமே கவலை தெரிவிக்கிறது, சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது என்று அங்க மக்கள் பேசுறாங்க. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு என்ன உரை நிகழ்த்தினார்கள் என்று சொன்னால், மக்களுக்கு சொல்கிறார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர், இந்த சூரியனும் சந்திரனும், ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளிலும் நின்றும் உள்ள இரண்டு அத்தாட்சிகள், இது எவருடைய பிறப்புக்காகவோ இறப்பிற்காகவோ கிரகணம் ஏற்படுவது கிடையாது சொன்னாங்களா இல்லையா. அப்ப இப்படி தொடர்படுத்தி பேசக்கூடாது, ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க, இப்படி என்ன செய்யக்கூடாது, ஏதாவது ஒன்றோடு தொடர்படுத்தி பேசுறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இது ரப்புல் ஆலமீன், அவன் ஏற்படுத்துகிறான், அவனுடைய அத்தாட்சிகள் என்றும் உள்ளது. ஏன் ஏற்படுத்துகிறான் என்றால், அடியார்களை அச்சத்துக்குள் ஆழ்த்துவதற்கு, அடியார்களை பீதிக்குள் ஆழ்த்துவதற்கு, அல்லாஹ்வுடைய ஆற்றலை வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு ஆற்றல் மிக்கவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், அடியார்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும் என்பதற்கு ரப்புல் ஆலமீன் நிகழ்த்துகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த பகுதியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப நாம் நட்சத்திரங்களின் மீது நம்பிக்கை கொள்கின்ற இந்த பகுதி என்பது இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் என்பது குஃபுர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த தலைப்பிலே பெரும் பாவங்கள் என்ற இந்த பகுதியிலே அடுத்து நாம் பார்க்க போகின்ற பகுதி என்னவென்று சொன்னால், 47வது பெரும் பாவம். 47வது பெரும் பாவத்தை பொறுத்தவரையில், அதாவது மனைவி தவறான நடத்தையிலே ஈடுபடுவதென்பது, மனைவி தவறான நடத்தையிலே ஈடுபடுவது, கணவன் வந்து என்ன செய்கிறான், மனைவியை விட்டு அவன் விலகி வாழுகின்ற இந்த பகுதி, இதை பெரும்பாவமாக இதில் 47வதாக அடையாளப்படுத்தப்படுகிறது. இதிலே கொண்டுவரப்படுகின்ற முதலாவது அல் குர்ஆனிய வசனம் என்னவென்று சொன்னால், வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபஇதூஹுன்ன வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மலாஜி. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே, அதாவது ஒரு குடும்ப வாழ்வுக்குரிய உன்னதமான முன்மாதிரிகளை ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அந்த இல்லற வாழ்வில் ஒழுக்கம் என்பது தலையாய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒழுக்கம் என்பது எல்லா வகையிலும் பேணப்பட வேண்டும். அதற்குரிய உன்னதமான வழிகாட்டல்களை வழிமுறைகளை இஸ்லாம் காட்டியிருக்கிறது. ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கம் இந்த ஒழுக்கத்துக்கும் ஒழுக்கத்தோடு அந்த நிறைந்த அந்த வாழ்வுக்கு, குடும்ப வாழ்வுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய மார்க்கம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலல் நிஸா, அதாவது பெண்களை நிர்வகிப்பவர்களாக ஆண்கள் தான் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஒரு சிலரை விட சிறப்பித்திருக்கிறான். பெண்களுக்குரிய அந்த செலவுகளை பார்க்கக்கூடியவர்கள் யார், அந்த பொறுப்பு ஆண்களுக்கு தான் சுமத்தப்பட்டிருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா அதிலே என்ன சொல்கிறான் என்றால், நல்ல ஒழுக்கமுள்ள பெண்கள் அவர்கள் தங்கள் கணவன்மார்களிடமும், அதாவது விசுவாசமாக நம்பிக்கையாக அதே போன்று பணிவோடு நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று தங்களுடைய கணவன்மார்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் இவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று அவர்களுக்கு மார்க்கம் பணித்திருக்கிறதோ அவற்றை அவர்கள் என்ன செய்வார்கள், பாதுகாத்துக் கொள்வார்கள். அல்லாஹுடைய அந்த பாதுகாவல் கொண்டு அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். அதே போன்று எந்த பெண்கள் அதாவது எந்த பெண்களுடைய விஷயத்தில் அவர்கள் தங்களுடைய கணவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக நீங்கள் அஞ்சுகிறீர்களோ பயப்படுகிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் ஃபைதூஹுன்ன நல்லுபதேசம் செய்யுங்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய முதலாவது பகுதி என்னது, நல்லுபதேசம் செய்யுங்கள். இது முக்கிய பகுதி. ஒரு பெண் தவறான முறையிலே நடக்கக்கூடியவளாக, தவறான நடத்தை உள்ளவள் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற போது, அதற்குரிய முகாந்திரங்கள் வெளிப்படுகின்ற போது மார்க்கம் என்ன சொல்கிறது, அவருக்கு நீங்கள் நல்லுபதேசம் செய்யுங்கள். அதுக்கு அடுத்ததாக அந்த நல்லுபதேசங்கள் பயனளிக்கவில்லை, அவைகள் எடுபடவில்லை என்று சொல்கின்ற போது அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மவாஜிஈ, அதாவது படுக்கையில் இருந்து நீங்கள் அவர்களை விலக்கிவிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதிலும் அவர்கள் திருந்தவில்லை என்று சொன்னால், வஃரிபூஹுன்ன, அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், அவர்களுக்கு அடியுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்கள் உங்களுக்கு வழிபட்டு விட்டால், ஃபைன் அதஅனக்கும், வழிபட்டு விட்டால் நீங்கள் அவர்களுக்கு எதிராக வேறு எந்த ஒரு வழியையும் தேடாதீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, குடும்ப வாழ்வுல, அதாவது கணவன் மனைவியுடைய அந்த இல்லற வாழ்வில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக எது இருக்கிறது, ஒழுக்கம். என ஒழுக்கம் என்ற பகுதிக்காகத்தான் அந்த இல்லமே கட்டியெழுப்பப்படுகிறது. அந்த குடும்பம், இல்லற வாழ்வு, இந்த திருமணம் என்ற இந்த பகுதி, இது கட்டியெழுப்பப்படுவதே எதற்கு என்று சொன்னால், ஒழுக்கம் நிறைந்த வாழ்வுக்கு. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப், இளைஞர்களே, வாலிபர்களே, உங்களிலே சக்தி உள்ளவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். ஏன் என்று சொன்னால், அது பார்வையை தாழ்த்தும். அதே போன்று அவர் தவறான வழியிலே செல்வதை விட்டு, அவர் மானக்கேடானவற்றின் பக்கம் செல்வதை விட்டு அவரை அது தடுக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதிலிருந்து எந்த அடிப்படை தெரிகிறது? ஒழுக்க வாழ்வுக்குரிய அந்த அடிப்படையே இதுதான். இந்த இல்லற வாழ்வுதான், கணவன் மனைவி என்ற இந்த உறவுதான். அதே நேரத்தில் அவர் அதற்கு சக்தி பெறவில்லை என்றால் அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே இந்த ஒழுக்க வாழ்வு என்பது இவ்வளவு இஸ்லாம் வலியுறுத்தி கூறுகின்ற ஒரு பகுதி. ஆனால் நீங்க எடுத்து பாருங்க, இன்று சுபஹானல்லாஹ் இந்த ஒழுக்க வாழ்வுக்கு எதிரான சிந்தனை போக்குகள் நிறைந்து விட்டன இல்லையா? ஒழுக்க வாழ்வுக்கு எதிரான சிந்தனை போக்குகள், எந்த அளவுக்கு பெண்கள் உரிமை கேட்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கற்புகளில் எவனுடைய விந்தை வேண்டுமானாலும் செலுத்தலாம் என்று அதற்கு உரிமை கேட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு என்னது? இதற்கெல்லாம் என்ன செய்யப்படுது? சட்டங்கள் இதற்காக பாஸ் பண்ணப்படுகின்ற சட்டங்கள், இதற்காக ஆமோதிக்கப்படுகின்ற நிலைகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, இந்த ஒழுக்க வாழ்வு என்பதுதான் மனிதனை உயர்த்தும். இந்த ஒழுக்க வாழ்வு ஒன்று இல்லை என்றால் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் மத்தியில் எந்த வித்தியாசமும் கிடையாது, எந்த வேறுபாடும் கிடையாது. இந்த ஒழுக்க வாழ்வுதான் இதை பிரித்து காட்டிக் கொண்டிருக்குது இல்லையா? நினைத்து பாருங்கள், மிருகங்கள் எப்படி தங்களுடைய அந்த தேவைகள், உடலியல் தேவைகளை நிறைவேற்றுகின்றனவோ அதுபோன்று இவனும் ஆரம்பித்து விட்டால் என்ன வேறுபாடு? எந்த வேறுபாடும் கிடையாது. அதான் இன்றைய உலகில் நாம் என்ன செய்கிறோம்? சர்வசாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இஸ்லாம் என்ன செய்து? ஒழுக்க வாழ்வு இதை பேசும் போது இது பிற்போக்கு, இது இந்த நூற்றாண்டுக்கு பொருந்தாது, இது என்னது இந்த காலத்துக்கெல்லாம் பொருந்தாது, இப்ப என்னது சுதந்திரம் வேண்டிய மாதிரி வேண்டியவர்களோடு அவர்களுக்கு என்ன செய்யலாம், தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். இன்று விபச்சாரம் என்பதற்கு என்ன வியாக்கியானம் கொடுக்கப்படுது என்று சொன்னா, அவர்கள் இருவரும் விரும்பி அவர்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவார்கள் என்றால் அது விபச்சாரம் கிடையாது. இன்று வந்து கற்பழிப்பு தான் விபச்சாரமாக பார்க்கப்படுது. அப்படி ஒரு உலகில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, இஸ்லாம் கொடுத்த இந்த அழகிய ஒழுக்கம் நிறைந்த வாழ்வு, இதில் எந்த ஒரு களங்கமும் ஏற்படாமல் குர்ஆன் சுன்னாவுடைய வழிமுறைகளை நாம் பேண வேண்டும். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு பாருங்க. புகாரியில 5193 செய்தியில அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா தஅர் ரஜுலு இம்ராதஹு இலா ஃபிராஷி, ஒரு கணவன் தனது மனைவியை இல்லற வாழ்க்கைக்காக அந்த மனைவியை அழைக்கின்ற போது அதற்கு அந்த மனைவி மறுத்தால் நியாயமான காரணங்கள் இருக்கும், அதற்கு வந்து அனுமதிக்கப்படாத நாட்கள் இருக்கும், அல்லது நோயுடைய காரணங்கள் இது இல்லை, இப்படி எதுவுமே இல்லை. அப்ப எப்படி இப்படியான காரணங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு மனைவி மறுக்கின்ற போது அந்த எந்த அளவுக்கு என்று சொன்னால் காலையாகின்ற வரை வானவர்கள் சபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த பெண்ணுக்கு காலை வரை. இன்னொரு ரிவாயத்தில் ஹத்தா தர்ஜிய, அந்த தேவையை கணவனோடு அந்த பெண் நிறைவேற்றும் வரை மலக்குகள் வானவர்கள் சபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஏன் இந்த செய்தி சொல்லப்படுது? நினைச்சு பாருங்க, இந்த செய்தி சுபஹானல்லாஹ், இது எதை உள்ளடக்கி இருக்குது என்று சொன்னால் ஒழுக்கம் நிறைந்த வாழ்வு இல்லையா? உதாரணமாக இது சில நேரங்கள் என்ன செய்யும், இப்படி அவன் தனது தேவையை அங்கு நிறைவேற்றிக் கொள்வதற்கு அவனுக்கு வாய்ப்பு இல்லாத போது அவன் சில பொழுதுகளில் அவன் தவறான வழியை தெரிவு செய்யலாம். அப்ப தவறான வழியை தெரிவு செய்வதற்கு அவளும் ஒரு காரணமாகி விடுகிறாள், அவளும் ஒரு காரணமாகி விடுகிறாள். ஒரு மூமின் நிச்சயமாக அப்படி தெரிவு செய்ய மாட்டான், ஆனால் என்ன செய்யக்கூடாது, அதற்குரிய வாளிகள் வாயல்கள் திறக்கப்படக்கூடாது. அப்ப இஸ்லாம் இந்த அளவு கண்டிப்பாக ஏன் சொல்கிறது என்றால் ஒழுக்கம் நிறைந்த வாழ்வு, ஒழுக்கம் நிறைந்த வாழ்வு, அதற்காகத்தான் இஸ்லாம் இதை பேசுகிறது. இது இப்படியான செய்திகள் நீங்க புகாரியில மற்றும் ஒரு ரிவாயத்தில் 3614 ரிவாயத்திலும் இதே போன்ற ஒரு செய்தி அதிலே வருகிறது. அதாவது ஃபபாத கல்பான அலைஹா, அதாவது கோபம் நிறைந்தவளாக அவள் இரவை கழிக்கிறாள். கணவனுடைய கோபத்தோடு மலக்குகள் என்ன செய்கிறார்கள், காலை வரை சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகிறது எப்படி என்று சொன்னால், அதாவது இல்லா கானல் லதி ஃபிஸ் ஸமாஇ ஸாஹிதன் அலைஹா, வானுலகில் உள்ள அனைவர்களுடைய கோபத்தோடு அவள் அந்த இரவை கழிக்கிறாள் என்ற செய்தியும் புகாரியிலே 3613 செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த செய்திகள் நமக்கு எதை சொல்லுது? அப்ப இந்த ஒழுக்கம் நிறைந்த வாழ்வுக்குரிய வழிகாட்டல். ஏன் இஸ்லாம் சொல்வது இந்த தேவையை, இந்த தங்களுடைய உடலியல் தேவைகளை, இந்த இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி திருமணம். இந்த திருமணம் என்ற இந்த வழிமுறை இதனூடாகத்தான் இதை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். புகாரியில் நீங்க பார்க்கலாம், 5195 செய்தியில அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யஹில்லு லில் மர்அ அன் தஸூம வ ஜௌஜுஹா ஷாஹிதுன் இல்லா பிஇذنஹு. கணவன் ஊர்ல இருக்கிறாரு, கணவன் வீட்டில் இருக்கிறாரு, இந்த நேரத்தில் கணவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு பெண்ணும் சுன்னத்தான நோன்புகள் வைக்கக்கூடாது, அவளுக்கு அனுமதி இல்லை. எதை இந்த ஹதீஸ் சொல்லுது உங்களுக்கு? ஒழுக்கம் நிறைந்த வாழ்வு. சுன்னத்தான நோன்பை விட எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? கணவன் தன்னுடைய உடலியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அவனுக்கு தேவை ஏற்படுகின்ற போது அதை நிறைவேற்றக்கூடியவளாக அந்த பெண் இருக்க வேண்டும். அதே போன்று அதிலே தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கணவனுடைய அனுமதியின்றி வீட்டிலே எந்த ஒன்றையும் அவள் செலவழிக்க கூடாது என்றும் அந்த செய்தியிலே வருகிறது. அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப ஃபர்தான நோன்பு இருக்குது, ஃபர்தான நோன்பு கூட நீங்க எடுத்து பாருங்க. சுபஹானல்லாஹ், ஆயிஷா ரழியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவிமார்கள் இருந்து சந்தர்ப்பம், 9 மனைவிமார்கள் இருந்தாக சில ரெண்டு பேர் மரணிக்கிறார்கள். அப்ப 9 மனைவிமார்கள் அப்படி இருக்கின்ற போது, அப்படி இருந்த சந்தர்ப்பத்தில் கூட ஆயிஷா ரழியல்லாஹு அவர்கள், அவர்களுக்கு ரமலான்ல விடுபட்ட நோன்புகள், ரமலான்ல விடுபட்ட நோன்புகளை எப்ப ஷாபான் வரைக்கும் அவங்க தள்ளி போடுவாங்க சொன்னா, அதற்குரிய காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய செய்ய வேண்டிய பணிவிடைகள் என்று அவங்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அப்ப இந்த அளவுக்கு நாங்க பாக்குறோம். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இஸ்லாம் ஒழுக்கம் நிறைந்த வாழ்வுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது? இதுல இன்னொரு பகுதியும் இருக்குது. அதாவது மனைவிமார்கள் எப்படி கணவனுக்குரிய கடமைகள் உரிமைகள் அவர்களுக்கு இருக்கின்றனவோ, அதே போன்றுதான் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள். அல்லாஹ் சொல்கிறான், வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன, இரண்டு சாராருக்கும் என்னது உரிமைகள் இருக்கின்றன, அந்த உரிமைகள் சமமாக இருக்கின்றன, அந்த உரிமைகள் பேணப்பட வேண்டும் அவர்களுக்கு போன்று இவர்களுக்கும் உரிமைகள் இருக்கின்றன. அதே போன்று வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நல்ல முறையிலே அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்கள் சிறந்தவர் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவியிடம் சிறந்தவர்கள். அப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் எதை எடுத்து காட்டுது? அதாவது ஒரு கணவனும் தனது குடும்பத்தில் நல்லவராக சிறந்தவராக அவர் நடக்க வேண்டும். அந்த பகுதியும் இருக்குது. இஸ்லாம் ஒரு பகுதியை சொல்லிட்டு ஒரு பகுதியை மறந்துட்டு அப்படி அல்ல. இஸ்லாம் என்ன செய்து, மனைவி வந்து கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை மட்டும்தான் பேசுது, அப்படி அல்ல. எப்படி மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை இஸ்லாம் சொல்கிறதோ, அதே போன்று கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமைகளையும் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அதாவது உங்களிலே சிறந்தவர் உங்கள் குடும்பத்திலே சிறந்தவர், நான் எனது குடும்பத்தில் சிறந்தவனாக எனது மனைவி மகளிடம் சிறந்தவனாக நான் இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இந்த பகுதி என குடும்ப வாழ்வுல இந்த ரோஷம் என்ற ஒரு பகுதி, இது மிக முக்கியமான பகுதி. இந்த ரோஷம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. அப்ப இதை நாங்க என்ன செய்யக்கூடாது? இழந்து விடக்கூடாது. இன்றைய நமது இந்த அந்நிய கலாச்சாரங்கள், மேற்கத்திய உலகம், இதிலே இருக்கக்கூடிய இந்த சுதந்திரம் என்ற பேரிலே அநாகரிகங்கள் எந்த அளவுக்கு பரவி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இதற்கு அடிமையான சிலர் என்ன செய்யறாங்க? இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒழுக்க வாழ்வை பிற்போக்கானது அல்லது பொருத்தமற்றது என்று சொல்வார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக மூடர்கள். ஏனென்றால் இந்த வாழ்வு அவர்களுக்கே சலிப்படைந்து இஸ்லாத்தின் பால் திரும்பிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வாழ்வு அவர்களுக்கே சலிப்படைந்து இது அவர்களுக்கே இந்த போக்குகள் காலாவதியாகி அவர்கள் இஸ்லாம் என்ற இந்த உன்னதமான மார்க்கத்தின் பக்கம் அவர்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இஸ்லாம் இயற்கையான மார்க்கம் இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், ஃபித்ரத்துல்லாஹி அல்லதி ஃபத்தரன் நாஸ அலைஹா, இது இயற்கையான நெறிமுறை நெறி இந்த இஸ்லாம். அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் இயற்கையானது. மனிதனுடைய அந்த உடலியல் அந்த தேவைகள் இயற்கையோடு தொடர்புபட்ட முரண்படாத ஒரு மார்க்கம் இஸ்லாம். அப்ப இந்த அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இந்த குடும்ப வாழ்வுல அப்ப இந்த பகுதி எது இப்படி தெளிவான ஒரு மானக்கேடான பகுதி வெளிப்படும் போதுதான் இஸ்லாம் இதை சொல்லுது. இதற்கு மாற்றமாக சிறிய சிறிய அற்ப விஷயங்கள் எனது, அதாவது கறியில உப்பு போதாது, சரியா கறி டேஸ்ட் கிடையாது, ருசி கிடையாது, இதுக்கெல்லாம் சொல்லல இஸ்லாம். இதுக்கு சொல்லல இஸ்லாம். எதுக்கு சொல்லுது? அதாவது தெளிவாக மானக்கேடான விஷயங்கள் என்று வெளிப்படும் போது, தென்படும் போது இதை சொல்லுது இஸ்லாம். அடிப்பதை சொல்லுது அங்கதான், அதாவது சோத்துக்கு உப்பு போதான்னு அதுக்கெல்லாம் சொல்லல இஸ்லாம். இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்படி வந்து அடிங்கல் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுது என்று சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயம் ஏற்படாதவன் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அடித்ததாக நாங்கள் எங்கும் செய்திகளில் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் குடும்பத்திலே மிகச் சிறந்தவராக இருக்கிறார்கள், நான் குடும்பத்தின் மிகச் சிறந்தவன் என்று சொல்றாங்க. அப்ப இஸ்லாம் எப்ப சொல்லுது, ஒவ்வொரு முதலாவது அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டும், போதனை செய்ய வேண்டும், குர்ஆனில் இருந்து சுன்னாவில் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். இதிலும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் அடுத்து அவர்கள் படுக்கையை விட்டு நீங்கள் அவர்களை விலக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும் என்று அடுத்த ஒரு படித்தர சொல்லுது. அதற்கும் அவர்கள் கட்டுப்படவில்லை என்றால் அவர்களை அடியுங்கள் என்று சொல்லி எனது காயம் ஏற்படாதவர் அடிங்க என்பதை ஹதீஸில் நாங்கள் விளக்கத்தை பார்க்கிறோம். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியான படித்தரங்களை இஸ்லாம் சொல்லுது. அப்ப எதுக்கு சொல்லுது என்பதை புரிந்து கொள்ளாங்க. சும்மா அற்பமான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், ஆடைகளை துவைக்கும் போது அது சரியாக என்னது, அதில் அழுக்குகள் போகல, இதுக்கெல்லாம் சொல்லல இஸ்லாம் விளங்கிய, இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இதெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவைகள். அப்ப எனவே இந்த ஒரு பகுதி இதில் இருக்கிறது. அப்ப எனவே 47வதாக நாம் இந்த பகுதியை உங்களுக்கு விளக்கியிருக்கிறோம், தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அப்ப இன்றைய பாடத்தை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். அல்லாஹ் எது இல்ல பெரும்பாவம் என்று சொல்வது என்று சொன்னா, அதாவது அந்த பெண் மானக்கேடான அந்த விஷயத்தை செய்வது, மானக்கேடான அந்த விஷயத்தை அந்த பெண் என்ன செய்யறது, செய்வது, புரியுதா சொல்றது, செய்து அதை வந்து கணவன் வந்து கண்டுகொள்ளாமல் இருப்பது, கணவன் அதை என்ன செய்யறது, அலட்சியப்படுத்துறது என்ற பகுதி தான் அது என்னது இங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது, சொல்லப்படுது. ஓ அப்ப அதாவது ரெண்டு பேருமெண்டா அதை செய்யறதும் பெரும்பாவம், அதுல வந்து அலட்சியமாக இருப்பது, அதுல என்ன செய்யறது, அலட்சியமாக கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது என்னது, அதில் அவரும் சம்பந்தப்படுறார். அப்படி இல்லைன்னு சொன்னா அவர் என்ன செய்ய மாட்டார், இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை, குர்ஆனுடைய வழிமுறைகளை கடைபிடிப்பாருண்டா, அவர் அந்த கூட்டத்துக்குள்ள வரமாட்டார்.